السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، أما بعد، قال الله سبحانه وتعالى: لقد كان لكم في رسول الله أسوة حسنة، صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, கோவிட்-19 கொரோனா வைரஸ் இன்று சுமார் 5வது மாதத்தை உலகத்தில் அடைந்திருக்கிறது. பல லட்சக்கணக்கான மக்கள் இதில் பாதிப்புக்குண்டாகி உலகமே ஒரு சோதனை இருக்கக்கூடிய நிலைமையில் பல மௌத்துகள் இதனால் ஏற்பட்டு கொண்டிருப்பதையும் WHO உலக வைத்திய மையம் வந்து அதுக்கு சில வழிகாட்டல்களை கொடுத்து உலகத்தில் ஏராளமான நாடுகள் அதை கடைபிடித்து வருகிறார்கள். சுமார் 180க்கும் மேற்பட்ட நாடுகளில் தகனம் செய்வதும் அடக்குவதும் என்ற ஒரு தெளிவான வழிகாட்டல் கொடுக்கப்பட்டு உலகமெல்லாம் இதை நடைமுறைப்படுத்தி வருவதையும் நாங்கள் எல்லாரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கையை பொறுத்த வகையில் அது மாற்றமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் பெரும் கவலைய வருத்தத்தை மிக ஒரு சோகமான நிலைமையை உண்டாக்கியிருக்கிறது. அது என்னவென்றால், தற்பொழுது இருக்கக்கூடிய வர்த்தமான கெசட்டுடைய அடிப்படையில் முஸ்லிம்களுடைய இந்த உரிமையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். அதுதான் இதை தஃபன் செய்வது, அடக்கம் செய்வது. 1400 வருடங்கள் தொடர்ச்சியாகவும் அல்லாஹு தஆலா காபில் ஹாபிலை ஒரு காகம் ஒரு காகத்தை கொண்ட பிறகு அந்த காகம் எப்படி தன்னுடைய கொண்ட அந்த இனத்தை புதைக்கிறதோ அதை அல்லாஹ் தஆலா காண்பிச்ச அந்த நிகழ்வை குர்ஆன் பயான் செய்கிறது. அப்ப இன்றைய பல வீடியோக்கள்லையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, செத்த நாய்கள் எப்படி புதைக்கிறது. அப்ப இது அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுடைய கண்ணியத்துக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த ஒரு சிறப்பு தான். எப்படி கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்கள் அல்லாஹு தஆலா வாழ்நாள் எப்படி கண்ணியப்படுத்தியிருக்கிறானோ, அவருடைய மரணத்துக்கு பிறகும் அல்லாஹு தஆலா அதே கண்ணியத்தை அவருக்கு வைத்திருக்கிறார். இந்த நிலைமையில்தான் முஸ்லிம்களுடைய மையத்தை எமக்கு எப்படி உலகத்தில் 180 நாடுகளிலையும் அடக்கம் செய்யப்படுவதற்கு அனுமதி இருக்கின்றனவோ, எங்கட நாட்டிலையும் அது வர வேண்டும் என்ற ஒரு பெரிய முயற்சியில முஸ்லிம் சமூகம் ஈடுபட்டிருக்கு. எனக்கு தெரிய உலகத்தில் யாருமே இதுக்கு மாற்று கருத்துள்ளவர்கள் இல்லை. சில சில மசாயில்களில் ஃபத்வாக்கள்ல, ஏராளமான மசாயில்களில் ஃபத்வாக்கள்ல உலமாக்கள் குர்ஆன் சுன்னா ஹதீஸுடைய அடிப்படையில் மாற்று கருத்துள்ளவர்கள் இருக்கிறார்கள். தக்பீர் கட்டுவதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா ரஹ்முல்லா அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய ஆய்வின்படி சுமார் 200 மசாயில்கள் கருத்து வேற்றுமை இருக்கின்றது. கருத்து வேற்றுமை ரஹமத்தாக இருக்கும், சில சந்தர்ப்பத்தில் அது அது ஒரு ஃபித்னாவாக மாறுவதுண்டு, அந்த வரையறைகளை மீறி போகக்கூடியது. இங்கு முஸ்லிம் ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவரை குல்பாட்டுவது, அவரை கஃபன் செய்வது, அவருக்கு துளுவிப்பது, அவரை அடக்கம் செய்வது என்பது இது ஃபர்து கிஃபாயா. குடும்பத்தார் செய்வது, குழந்தைகள் இதை நிறைவேற்றுவது, இனபந்துகளை நிறைவேற்றுவது, யார் வழிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் முன் நின்று செய்வது, அதுதான் ஆகவே ஏற்றமானது, சிறப்பானது. இல்லாவிட்டால் முஸ்லிம்கள் மீது இது கடமையாகிவிடுகிறது. முஸ்லிம்கள் மீது இதை நிறைவேற்றுவது என்பது கடமையாகிவிடுகிறது. ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த விஷயத்தை கருத்துக்கெடுத்து நான் இதில் ஈடுபடணும். அல்ஹம்துலில்லா, இலங்கையிலையும் உலக நாடுகளிலையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எந்த ஒரு நாடுகளுக்கெல்லாம் முஸ்லிம்கள் போயிட்டு சேருகிறார்களோ அந்த நாட்டில் உடனடியாக அதில் மையத்துடைய விஷயத்தில் கவனம் செலுத்துகிறோம். அது ஜப்பான் போன்ற நாடுகளாக இருக்கலாம், கனடா போன்ற நாடுகளாக இருக்கலாம், யூகே போன்ற நாடுகளாக இருக்கலாம். எப்படி எமக்கு கிரேவியார்டு ஒன்று நாம் எடுத்துக்கொள்வது, எங்களை அடக்கத்துக்குரிய வழி செய்வது, அது எவ்வளவுதான் பணம் செலவழித்தாலும் பரவாயில்லை, அதை நாங்கள் செலவழித்து எடுத்துக்கொள்வது என்பது அது முஸ்லிம்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இதனால தான் இலங்கையில் அல்ஹம்துலில்லா அல்லாஹு தஆலா இந்த நாட்டில் பல மையவாடிகளை எல்லாம் தந்திருக்கு. சுனாமி போல ஒரு 35,000-37,000 மரணங்களில் 17,000 முஸ்லிம்களுடைய ஜனாசாவையும் அல்ஹம்துலில்லா அல்லாஹுடைய ஒரு தனிப்பெரு அருளை கொண்டு நாங்கள் முறையாக அல்ஹம்துலில்லா என்று நான் இங்கே குறிப்பிடுவது, அல்லாஹுடைய ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தந்த ஒரு பாக்கியம். அல்ஹம்துலில்லா அல்லாஹ் இந்த நாட்டில் எங்களோட மூதாதையர்கள் இதை நமக்கு வழிபாடு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்ப எங்களுக்கு ஒரு மையவாடி ஒன்று இருக்கிறது. அந்த மையவாடி பொது மையவாடிகளும் இருக்குது, ஆனா முஸ்லிம்களுக்கு என்று தனியும் ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் தனி மையவாடிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் ஜனநாயக ரீதியில் நாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு உலக நாடுகளிலையும் அல்ஹம்துலில்லா இந்த விஷயத்தை நிறைவேற்றி தருகிறார்கள். முஸ்லிம் உம்மா இதை சிறப்பாக நிறைவேற்றுகிறார்கள், அதுக்காக பணம் செலவழிக்கிறார்கள். அதுக்காக உலகத்தில் இவ்வளவு காலம் மார்க்க தீன்ற விஷயங்கள் படித்ததில் எங்கேயுமே யாரும் ஒரு ஜனாசாவை எரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு எந்த நாடும் வந்தது கிடையாது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஒன்று ஒரு ஆப்ஷன் உண்டு, மார்க்க ரீதியாக முஸ்லிம்கள் இதை பின்பற்றுவார்கள், அவர்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் உண்டு. இந்த நாட்டில் 24ஆம் தேதிக்கு முன்பு மார்ச் மாசத்தில் இருக்கல்ல, இந்த கோவிடுடைய தாக்கத்துக்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் வந்த அந்த சர்க்குலரில் 20ஆம் தேதி மார்ச் மாசத்தில் அது இருக்கல்ல. அப்ப எங்களுக்கு அந்த தகவல் வந்த உடனே முதல் முதலாக நாங்கள் செஞ்ச வேலை, அல்ஹம்துலில்லா சுமார் 4 மூத்த வழக்கறிஞர்கள், அனுபவசாலிகள், சட்டத்தரணி அவர்கள், ஜனாதிபதி சட்டத்தரணிகள், பிசிகள், அல்ஹம்துலில்லா பலரும் இதுக்கு பங்களிப்பு செய்து உடனடியாக நாங்கள் செய்த முதல் வேலை, இந்த நாட்டு பல முஸ்லிம்கள் பல நிறுவனங்கள் செய்த முதல் வேலை ஜனாதிபதிக்கு இது சம்பந்தமாக கடிதம் மூலமாக அறிவிப்பது. அல்ஹம்துலில்லா அல்லாட பெரிய கிருபை 27ஆம் தேதி அந்த சர்க்குலர் ஒரு மாற்றம் பெற்றது. அதில் ஒரு 4 நிபந்தனைகள் வந்தது. அதில் முஸ்லிம்களுடைய இது ரெண்டும் ஆப்ஷனும் இருக்குது, அது கிரிமேஷனும் இருக்குது, பெரியலும் இருக்குது. பெரியல் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த 4 விஷயங்களை அது 6 அடி உள்ளதாக மையவாடி இருக்கணும், அதுக்கு இன்னும் அது வந்து குளிப்பாட்ட முடியாது, போலீஸுடைய மற்ற பாதுகாப்புடைய தான் அது அடக்கப்பட வேண்டும், இதனுடைய மையவாடி இப்படித்தான் இருக்க வேண்டும் சொன்னார். அல்ஹம்துலில்லா கொழும்புல இதுக்கு மஷூரா செய்யப்பட்டு உடனடியாக மாளிகாவத்தையில் அதுக்குள்ள ஏற்பாடோட அதுல தண்ணியும் இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால அது உடனடியாக ஏற்பாடு செய்யப்பட்டு அது தயாராகிவிட்டது. அப்ப 27ஆம் திகதி இந்த நாட்டில் எங்களுக்கு சட்டம் மாறிவிட்டது, ரெண்டும் முடியும். அப்ப நாங்க ஜனாதிபதிக்கு மற்ற அமைப்புகள் எல்லாரும் நிமித்துள்ளமா அவர்களுடைய மிக தெளிவான இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதுல மிக தெளிவாக ஜனாதிபதிக்கு உலக நாடுகளில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நாம் தெளிவாக அதுல முன்வைத்தோம். இதை எங்களுக்கு தயவு செய்து பெற்றுத்தரணும் என்றதை வேண்டிக் கொண்டோம். உலகத்தில் உள்ள இந்தியால கூட இது மிக தெளிவாக 15/3/2020 இந்தியால கூட thereby permitted to bury the dead bodies of those infected with the said virus என்ற இந்த இந்த கடிதத்தில் நாம ஒப்பமிட்டு அனுப்பினோம். அல்ஹம்துலில்லா 27ஆம் தேதி அதுல மாற்றம் பெற்றது. 27ஆம் தேதி மாற்றம் பெற்ற அதே நேரத்தில் 30ஆம் தேதி முதல் மவுத்து ஏற்படுகிறது. அதே 29ஆம் தேதி 6/20 என்னோட தொடர்பு கொள்கிறார். 29ஆம் தேதி கியாஸ் ஜமால் சகோதரர் மர்ஹூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜமால் அவர்களுடைய மகனார் கியாஸ் தொடர்பு கொள்கிறார். 29ஆம் தேதி இரவு ஒரு 9 மணி இருக்கும் அவர் தொடர்பு கொள்கிறார். இந்த விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். தகப்பனார் மௌத்தாகிவிட்டார், என்னால முடியுமான அத்தனை தொடர்புகளையும் பயன்படுத்தி நாம் அதுக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். மூத்த டாக்டர்கள் ஊடாக முஸ்லிம் டாக்டர்கள் அவர்கள் அங்க பேசும் பொழுது அங்க ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் போன்ற ஹனீஃபா போன்றவர்களோடு எல்லாம் தொடர்பு கொண்டு அவர்களும் பேசி இல்லை இப்படிதான் சர்க்குலர் வந்துவிட்டது இது இப்படிதான் செய்யணும் என்ற நிலைப்பாடு எடுக்கும். ஆனால் கைசேதம் அன்று இரவு அது 30ஆம் தேதி ஆகிவிட்டது. 12 மணிக்கு எங்களுக்கு செய்தி கிடைக்குது அது கிரிமேட் பண்ணப்பட்டு விட்டது. இப்ப இது ஒரு பெரிய கைசேதமான விஷயம். உடனடியாக நாம் மினிஸ்டர் பவித்ராவோட தொடர்பு கொண்ட இந்த செய்திகள் எல்லாம் நான் அறிவிச்சு விட்டேன். அது நாம் மீன தேவையில்லை. நம்மால முடிந்த விஷயங்களை செய்தோம். சில நிகழ்வுகளை நான் இங்க பயான் செய்ய விரும்புகிறேன். இப்ப இது நடக்குது. 2வது மையத்து ஏற்படுகிறது. அது அது சுமார் 1ஆம் திகதி பிஷுருல் ஹாஃபி முகமது ஜனூஸ் ஜூனஸ் என்ற 73 வயதுடையவர் மர்தான மரணிக்கிறார். அவருடைய மருமகனும் என்னோட தொடர்பு கொள்கிறார். இது மார்ச் மாசத்தில் நடைபெற்ற 2 மையத்துகள் ஒன்று 29ஆம் திகதி 2வது வந்து அந்த 29ஆம் திகதி 2வது இது 1ஆம் திகதி இந்த 2 மையத்துகளும் ஆகிவிடுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் எங்களால் முடியுமான அத்தனை முயற்சிகளையும் நாங்கள் ஈடுபட்டோம். மர்வாலும் கடிதம் தொடர்பு கொண்டோம். லெப்டினன்ட் ஜெனரல் சிவேந்திர சில்வாவை சந்தித்தோம். மினிஸ்டரை சந்தித்தோம். அதுக்கு டாக்டர் டீம் அமைத்தோம். டாக்டர் டீம் பிரதம மந்திரி அவர்களை சந்தித்தார்கள். அவர்கள் இதை ஜேமோவுக்கு போட்டார்கள். அவர்களையும் சந்தித்தார்கள். வழக்கறிஞர்கள் இன்னும் இன்னும் ஜனாதிபதி சட்டத்தரணி பிசிகளும் இன்னும் இந்த நாட்டில் உள்ள மிக துறை சார்ந்த நிபுணத்துவம் பெற்றவர்களும் சந்தித்து ஒரு ஒரு விசாலமான ஒரு டாக்குமெண்ட் ஒன்றை கொடுத்தார்கள். அந்த அந்த டாக்குமெண்ட்ல எல்லாமே அங்க உள்ளடக்கப்பட்டிருந்தது. அது மிக தெளிவாக அந்த டாக்குமெண்ட்ல முன்வைக்கப்பட்டது. The science and ethics of disposal of death due to கோவிட்-19 இன்ஃபெக்ஷன். இதுல அல்ஹம்துலில்லாஹ் இந்த இது முதல் கூட்டம் இதுக்கு நடத்துவதற்கு நாங்கள் பல சகோதரர்கள் ஒன்று சேர்ந்துதான் இதுல ஈடுபட்டோம். இதுல ஒரு பெரிய டாக்குமெண்ட் உண்டு, ஒப்பீனியன் ஆஃப் வித்யா ப்ரொஃபஸர் ரிஸ்வி ஷெரீப் அவர்களுடையது, அப்பீல் பை காஸ்மோஸ் யூகே உடையது, அப்பீல் பை எம்எம்ஏ உடையது, இப்படி பல நீண்ட தகவல்களுடன் இந்த இந்த டாக்குமெண்ட் அவர்களுக்கு The Science and Ethics of Disposal of Death Due to COVID-19 Infection என்பதில் முன்வைக்கப்பட்டு ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்கள். அது என்னன்னு சொன்னா, இதுக்கு ஒரு சயின்டிபிக் ரிசர்ச்சுக்காக வேண்டி ஒரு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று தயாரிக்கப்படும், அதுக்கு ஒரு டீம் ஒன்று போடப்படணும் என்ற இந்த டாக்டர்கள் இதில் சமூகம் அளித்து அந்த லெட்டரை கொடுத்த டாக்டர்மார்கள் எல்லோரும் இதில் சைன் பண்ணினார்கள். அதில் டாக்டர் ரிஸ்வி ஷெரீப், டாக்டர் கே எல் டீன், டாக்டர் ருவைஸ் ஹனீஃபா, டாக்டர் வஜிர திசாநாயக்க, பி சி இல்லியாஸ் போன்றவர்கள் எல்லாம், டாக்டர் அனில் ஜாய்சிங் டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸுக்கு இந்த சிசி பண்ணி இது எக்ஸலன்சி பிரசிடென்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் ஒப்படைக்கப்பட்டது. இப்ப இதுல நான் தெளிவாக இருக்கிறோம், எங்களுக்கு இதுல மாற்று கருத்தே கிடையாது. எங்களுக்கு இந்த உரிமை தரப்படணும் என்பதுல நாங்க எப்படி சரி அடையணும், அதுக்கு நீங்க தனி ஒரு மையவாடி நீங்க அமைக்கணுமா, சம்மந்துர மக்கள் நாங்க இதுக்கு காணி தாரம் என்று கூட முன்வந்தார்கள். சம்மந்துரை சேர்ந்து அல்லாஹ் அவர்களுக்கு வேளாண் கூலியை கொடுக்கணும் மஷூரா செய்து அறிவித்தார்கள். நாங்க இதுக்கு காணி தரணும், நாங்க சொன்ன இது வேணும்னா கான்கிரீட்டாக நாங்க போடுறோம். ஏண்டா சயின்டிபிக் ரிசர்ச் இதுல எந்த ஆபத்தும் இல்லை என்று தான் சொல்கிறது. ஆனா அவர்களுடைய வாதம் இப்படி இருக்கிறதுனால இத ஒரு ஜனநாயக முறையில தான் இதை நாங்க நகர்த்தோனும் என்ற அந்த நிலைப்பாட்டில் தான் ஜமியத்துல்லமா இந்த நாட்டுடைய மூத்த வழக்கறிஞர்கள், இந்த நாட்டுடைய புத்திஜீவிகள், இந்த நாட்டுடைய அரசியல்வாதிகள், இந்த நாட்டுடைய பெரும்பான்மை சமூகம் எல்லாருமே இது ஒரு ஜனநாயக ரீதியில இதை கையாளப்படணும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. மாற்று கருத்தே கிடையாது. கிரிமேஷன் என்றது, இது எரிக்கப்படுவது என்றது சுத்த ஹராம் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. நான் நேரத்தில் சொன்னேன், சில சில மசாயிகள்ல மாற்று கருத்துகள் இருக்கலாம், இது அப்படிப்பட்ட ஒரு மசாலா அல்ல, அது மிக தெளிவு. இதுல ரெண்டாம் கருத்துக்கு இடம் கிடையாது. தொழுக என்பது எப்படி ஐவேல தொழுகதான் என்பதும், லுகர் அசர் இஷா என்பது நாலு ரக்காத்தான் என்பதும் எப்படி மாற்று கருத்து கிடையாதோ, ஒரு முஸ்லிம் மௌத்தாகிவிட்டால் அவருக்கு குல்பாட்டுவது, அவரை கஃபன் செய்வது, அவருக்கு தொழுவிப்பது, அடக்கம் செய்வது, இதுல மாற்று கருத்து கிடையாது. இதை செய்யாட்டி சமூகம் அப்படியே இதுக்கு குற்றவாளிகள் ஆகுவார்கள், எல்லாரும் இந்த பாவத்தை சுமக்க வேண்டி வரும் என்பதுதான் இங்க உள்ள ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. இப்ப இதுல நல்ல தெளிவாக இருக்கும், இன்றும் அது நான் தனிப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம், ஜமியத்துலமா உடைய நிறைவேற்று குழுவாக இருக்கலாம், ஃபத்வா குழுவாக இருக்கலாம், 33 பேர் கொண்ட இந்த நாட்டில் எல்லா அமைப்பையும் சேர்ந்த உலமாக்கள், ஃபத்வா குழுவை சேர்ந்த உலமாக்கள் எல்லாரும் ஒரே நிலைப்பாடு, உலகத்தில் உள்ள எல்லா ஃபத்வா அமைப்புகளுடைய நிலைப்பாடும் ஒன்றுதான், முஸ்லிம்களுடைய மையத்தென்பது அடக்கம் செய்யப்படும் என்றதுல மாற்று கருத்து கிடையாது. இத தகனம் செய்வது, இதை எரிப்பது, கிரிமேட் பண்ணுவது ஹராம் என்பதிலையும் யாருக்கும் செகண்ட் ஒப்பீனியன் இல்லை. இது ஒரு மாற்று கருத்துள்ளது, இறால் சாப்பிட முடியுமா, அது மக்ரூஹா ஹராமா என்பது போல ஒரு சட்டம் அல்ல. ஹிஜாப் நிக்காபுடைய மசலாவு போல ஒரு மாற்று கருத்து உள்ள ஒன்று அல்ல. இது மிக தெளிவான, இதுல யாரும் இரண்டாவது இடம்பாடு கிடையாது. அப்ப இங்க ஒரு கடமைப்பாடு ஒன்று வருகிறது முஸ்லிம் உம்மாவுக்கு, இந்த ஃபர்து கிஃபாயாவை நிறைவேற்று. இந்த ஃபர்து கிஃபாயாவை நிறைவேற்ற இதுக்காக வேண்டி என்னென்ன வகையில நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டுமோ அந்த முயற்சியை நாங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நேற்றைய தினம் இதுக்காக வேண்டி நாம் தெளிவாக ஒரு ஒரு கடிதத்தையும் நாம் அனுப்பியிருக்கிறோம், வெளியிட்டிருக்கிறோம், அதை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம், அதை அறிவித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அதுல மிக தெளிவான நிலைப்பாட்டில் தான் ஜெமியத்துல்லாமா இருக்கிறது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது சம்பந்தமாக எங்களோட கடிதம் இன்று வரைக்கும் இது போய் சேர்ந்திருக்கிறது. நாங்கள் அனுப்ப வேண்டியவர்களுக்கு அனில் ஜாய்சிங் அவர்கள், டைரக்டர் ஆஃப் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸுக்கு, நாம் இதை அவர்களுக்கு அனுப்பிவிட்டோம். அப்ப இதுதான், இது ட்விட்டர் பண்ணப்பட்டிருக்குது, இமெயில் பண்ணப்பட்டிருக்குது, எல்லாரும் இதை பார்த்துருப்பீங்க என்று நினைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஜம்மியாவுடைய நிலைப்பாடும் திரும்ப திரும்ப நாங்கள் இதை மீட்டு சொல்கிறோம். ஏன் ஜனாதிபதியும் இந்த நாட்டுடைய கௌரவத்துக்குரிய பிரைம் மினிஸ்டர் அவர்களும் சொல்லிவிட்டார்கள், இது ஹெல்த் டிபார்ட்மெண்டோட ஹெல்த் மினிஸ்ட்ரியோட சம்பந்தப்படுகிறது. அப்ப அந்த ஹெல்த்தோட சம்பந்தப்பட்டவர்கள் தான் இதுக்கு தீர்மானம் தரணும். அப்ப நாங்க திரும்ப அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி இந்த எத்திக்கல் ஒரு 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 கமிட்டி உண்டென்றாலும் நியமிங்க, நியமிச்சு இது சயின்டிபிக்கல் ரிசர்ச் என்றாலும் அது வெளிப்படுத்துங்க என்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கு. கண்ணியமானவர்களே, இங்க ஒரு நிலைமையை விளங்கிக் கொள்ளும், மார்க்க விஷயம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இப்ப வருகிறது, இவர்கள் இதை தகனம் செஞ்சு இதை எரித்து இந்த சாம்பலை என்ன செய்கிறார்? ரெண்டு குடும்பத்தார்கள் என்னோட பர்சனலாக மூணு குடும்பம் இதுக்கு சம்பந்தம், நான் நேரடியாக சம்பந்தப்பட்டேன், அவர்களுடைய ஆரம்பத்திலிருந்து பேசினேன், இதில் பூர்த்தியாக ஈடுபட்டேன். மற்றதிலையும் மற்றவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள், எங்களோட பூர்த்தியான ஒத்துழைப்பு வழங்குறோம். முதலாவது மையத்து சகோதரர் பியாஸ் அவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள், இரண்டாவது மையத்து சகோதரர் ஃபைரோஸ் மருமகனார் தொடர்பு கொள்கிறார்கள், மூணாவது மையத்து சகோதரர் அம்ரிதுடைய அவர்களுடைய இவர்களும் குடும்பத்தார்கள் தொடர்பு கொள்கிறார்கள், எங்களோட வீட்டார்கள் அவர்களுடைய வீட்டாரோட இரவு நேரத்தில் பேசுகிறார்கள். அப்ப எல்லாரும் கேட்கறது என்ன, இப்ப நாங்க என்ன செய்யறது? இப்ப யாரும் எங்கள்கிட்ட இப்படியான ஒரு மசாலாவை வந்து கேட்கக்கொள்ள, உலமாக்கல் என்ற அடிப்படையில எங்கள்கிட்ட பலவிதமான ஃபத்வாக்கள் கேட்டு வருவார்கள். அப்ப அந்த ஃபத்வாவை சொல்லி கொடுக்கிறது எங்களோட கடமை, எங்களோட கடமை பாடு வருகிறது. ஒரு ஃபத்வா 2008 எங்கள்கிட்ட கேட்கப்படுது. ஷேக் அப்துல் நாசிர் அவர்கள் அந்த நேரம் செக்ரட்டரியாக இருக்கிறார்கள், ஷேக் தீனுல் ஹசன் அவர்கள் செயலாளராக இருக்கிறார்கள், பொது செயலாளர் இருக்கிறார்கள், ஃபத்வாவுக்கு இருக்கிறார்கள். இது 2008/1/15 திகதி வெளியிடப்பட்ட ஃபத்வா. கணவனின் இந்திரியத்தை மனைவியின் கற்பையில் செலுத்தி கருத்தரிக்க வைத்தல் சம்பந்தமாக கேட்கப்படுற ஃபத்வா. இந்த ஃபத்வா நீங்க எங்களோட வெப்சைட்ல போயிட்டு எடுக்கலாம். இதுக்கு நாங்க கொடுத்த ஃபத்வா என்ன, இதுக்கு கொடுத்த தீர்ப்பு என்ன? இப்படி செயற்கையாக கருத்தரிக்க வைக்கும் முறையாகிறது. உடலுறவின் இன்றி ஆணின் இந்திரியத்தை பெண்ணின் கற்பப்பையில் செலுத்துவதாகும். அப்ப இது செயற்கையாக கருத்தரிக்க வைக்கும் ஒரு முறை. இதுக்கு அது கணவனின் இந்திரியத்தை மனைவியின் கற்பப்பையில் செலுத்துவதாக இருந்தால் இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகும் என்று சொல்றோம். இதுக்கு ஆதாரமாக அல் ஃபிக்ஹுல் இஸ்லாமி அதில்லா என்ற பாகம் 4 பக்கம் 2649 ஷேக் முஹம்மது சுஹைலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய 4 இமாம்களுடைய ஒரு என்சைக்ளோபீடியா, அது அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதுல இந்த மார்க்க தெளிவு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துறோம். இதே போல வெட்டிக்கன்ல இருந்து வந்தார்கள் 2 ஃபாதர்ஸ், இதே கேள்வி எனக்கிட்ட கேட்டார்கள். நபி அவர்களுடைய காலத்துல இந்த டெஸ்டிவ் பேபி ஒன்று இருக்கல்ல தானே, உங்களோட நிலைப்பாடு என்னன்னு கேட்ட நான் சொன்னேன், சென்ற வருஷமாக இருக்கும் அவர்களுக்கு இந்த ஃபத்வா தான் எடுத்து காட்டினோம், எங்களோட நிலைப்பாடு மிக தெளிவானது, வேறொருவருடைய இந்திரியம் அது ஹராமாக இருக்கும், கணவன் மனைவியுடையதாக இருக்கும் என்று சொன்னால் அது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும் என்பதை முன்வைத்தோம். அப்ப நான் அவருக்கு சொன்னேன், இது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தருது, நீங்க இப்படி கேட்கறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆஸ் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பக்கூடிய நேரத்தில் இந்த நடைமுறையை தான் கற்றுக் கொடுத்தார்கள். முஆஸ் நீ எப்படி தீர்ப்பு கொடுப்பா, நான் குர்ஆன்ல இருந்து கொடுப்பேன். குர்ஆன்ல நீ காணாட்டு என்ன செய்வா, நான் ஹதீஸ்ல இருந்து பார்ப்பேன். ஹதீஸ்ல நீ காணாட்டு என்ன செய்வா, நான் இது ரெண்டை வைத்து ஒரு ஆய்வு செய்து நான் இதுக்கு ஒரு முடிவெடுப்பேன் சொன்னார்கள். அப்ப இதுதான் அங்கு வழிகாட்டினார். சென்ற வருடங்கள்ல பார்லிமெண்ட்ல ரெண்டு கேள்வி எங்கள்கிட்ட கேட்கப்பட்டுச்சு. ஒன்று அபோர்ஷன் சம்பந்தமானது, அது நாலு மதத்தவர்களும் அழைக்கப்பட்டார்கள். அதுல குறிப்பாக முஸ்லிம்களுடைய உலமாக்களுடைய நிலைப்பாடு என்ன, சில நேரத்தில் குடும்ப உறவுகள்ல ஜினாக்கள் நடக்குது, அந்த ஜினால குழந்தை தரிப்படுகிறது, அது அது உறவுகள்ல ஏற்படும் பொழுது இது அபோர்ட் பண்றதுக்குள்ள நிலைப்பாடு, அரசாங்கம் இதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்க அந்த நேரத்தில் ஜஸ்டிஸ் மினிஸ்டரியா இருந்தவர் அவர் எங்களை அழைப்பு தந்திருந்தார். எங்களோட உலமாக்கள் அங்க போனாங்க, இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணினாங்க. அந்த நேரம் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் சொன்னாரு, இவ்வளவு அழகான மார்க்கமா இது.
www.acmyc.com
அபார்ஷனுக்கு அது 42 நாள் அடைவதற்கு முன்பு இருக்கும் பொழுது அதுக்கு சட்டம் என்ன, 42 நாள் அது கருத்தரித்ததுக்கு பிறகு சட்டம் என்ன, இமாம் ஷாஃபி ரஹ்மல்லா அவர்களுடைய இப்னு ஹஜர் ஹைதமி ரஹ்மல்லா துஃபா அவருடைய அந்த அவர்களுடைய ஃபத்வா கிரந்தத்தில் மிக தெளிவாக இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். எந்த கட்டத்தில் கூடும், எந்த கட்டத்தில் கூடாது என்றிருக்கிறது. அது இஸ்லாம் இவ்வளவு நூதனமானதா என்று அவர்கள் மிக வியப்பாக இதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பெண்களுடைய ஹத்னா சம்பந்தமாக இந்த விஷயம் எழுந்த பொழுதும் பார்லிமெண்ட்டுக்கு போய் அதை பத்தி எங்கட கருத்தை ஷாஃபி ஃபிக்ஹுடைய அந்த விரிவையும் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்களையும் அங்கு பல பல உல பல டாக்டர்ஸ் அழைக்கப்பட்ட நிலையிலையும் ஜமியத் உலமா போய் அந்த விஷயத்தை பேசியிருக்கிறது. பார்லிமெண்ட் செலக்ட் கமிட்டிக்கு நாம் அழைக்கப்பட்ட நேரம் ஒரு குழுவாக நாங்கள் சென்று அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு மாத்திரம்தான் அனுமதி தரப்பட்டது. பல விஷயங்களை நாங்கள் அவர்களுக்கு முன்வைத்திருக்கிறோம். இப்பொழுதும் ஒரு பிரசிடென்ட் அவர்களால், எக்ஸலன்சி பிரசிடென்ட் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஈஸ்டர் சண்டே அட்டக்குக்கு பிறகு அதுக்கும் பல விடுத்தம் ஒரு 5-6 விடுத்தம் நாங்கள் டீமாக போயிட்டு ஒரு ஒரு பெரிய தகவலை நாங்கள் தொகுத்து மார்க்கமுண்டா என்ன அதீனுண்டா என்ன மிக விரிவாக நாம ஒரு 20 தலைப்புல அதுல சப்மிட் பண்ணிருக்கோம். இப்ப மார்க்க விஷயங்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் எங்களிடத்துல கேட்பார்கள், ஃபத்வா கேட்பார்கள், பார்லிமெண்ட்டும் கேட்பாங்க, தனிப்பட்ட நபரும் கேட்பாங்க, ஒரு பெண்ணும் கேட்பாங்க, ஒரு விபச்சாரியும் கேட்பாங்க, வட்டில உள்ளவரும் கேட்பாரு, ஹராத்து தொழில் செய்யக்கூடியவரும் கேட்பாரு. எல்லாருக்கும் வழிகாட்டுறது எங்களுடைய கடமை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஜினாக்கு அனுமதி கேட்டது போல அல்ல, உலமா வரசத்துல் அம்பியா, உலமாக்கள் வாரிசுகள், அவையோட வாரிசுகள். நம்ம வரிசு தீனார் ஓலா திரகமா. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொத்தை விட்டுட்டு போகல் என்பது நான் விரிவாக என் தன் மகளுடைய விஷயத்துல நூரஸ் மாத்தரக் நான் சதக்கா மிக தெளிவான பயானுண்டு நான் இந்த தொடர்புல செய்திருக்கிறேன். அப்ப இதுல எங்கள்கிட்ட ஃபத்வா கேட்கக்கூடிய நேரத்துல ஃபத்வாக்கு அதுக்கு வழிகாட்டுவது முதலாவது பார்ப்போம். குரான்ல குரான் சொல்லுது தொழுகணும், ஆ தொழுக எத்தனை ரக்காத், ஹதீஸ் சொல்லுது தன் ரக்காத் தொழுகணும், ஆ தொழுகையுடைய நேரம் எப்படி இருக்கணும், ஃபிக்ஹ் எப்படி சொல்லுது இப்படிதான் செஞ்சு கொள்ளணும். அப்ப இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ஒரு கம்ப்ரஹென்சிவான மிக அழகான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். ஒவ்வொருவரும் படித்தவர்கள் கொஞ்சம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இருக்குது, சிஜே வீரமந்திரி அவர்களால் எழுதப்பட்டது. அது தி இஸ்லாமிக் ஜூரிஸ்பிரடன் இன்டர்நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ். அது சிங்கள மொழி பெயர்க்கப்பட்டிருக்குது, தமிழ்ல இருக்குது, அது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது. அவருடைய அவர் அவர் வந்து அவருடைய காலத்துல நாங்கள் அவரை கௌரவித்தோம், கோல்டு மெடல் கொடுத்து சிஜே வீரமந்திரிய கௌரவித்தோம். ஏண்டா அவர் இந்த நாட்டுக்கு செய்த சேவை, அதே போல டாக்டர் லோலா தேவராஜ் அவர்களையும் எங்களுடைய மக்கள் அவர்களை கௌரவித்தார்கள் அல்ஹம்துலில்லாஹ். இது நாங்க செய்ய வேண்டிய செய்து கொண்டிருக்கோம். மார்க்க விஷயத்தை கேட்டு வரக்குள்ள ரமதான்ல மட்டும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 2000 ஃபத்வாக்கள் ஜமியால கேட்கிறார்கள். அவர்கள் கணவன் கேட்பாரு, நான் மனைவியோடு இப்படி உடலுறவு கொண்டுட்டேன், அவங்க கேட்பாங்க நான் எனக்கு மதவிடா இருக்குது, கேட்பாங்க, எனக்கு இப்படி ஒரு பாவம் நடந்துருச்சு, நான் இப்படி ஜக்காத்து கொடுக்கறது, நான் இப்படி இந்த அமலை செய்யறது, என் தொழுகையில் எப்படி வந்துருச்சு, என் ஜக்காத்துல எப்படி வந்துருச்சு, என் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி வந்துருச்சு, பல கேள்விகளை கேட்பாங்க. அதுக்கு ஒரு டீம் இருந்து ஃபத்வாக்களை கொடுத்து வந்தீங்க. சில காலத்துக்கு முன்பு எங்கள்கிட்ட கேட்டாங்க, ஒரு ஜனாசா வந்திருக்குது, அதுக்கு அதுக்கு குல்பாட்டம் இயலாது, அதுக்கு தயமும் செய்ய இயலாது. அப்ப நாங்க எப்படி இந்த வழிகாட்டல் கொடுத்திருக்கிறோமோ அந்த நிலைப்பாட்டை நாங்க எடுத்திருக்கிறோம். ஷாஃபி ஃபிக்ஹில மூத்த உலமாக்களுடைய நிலைப்பாடு, பெரும்பான்மையுடைய உலமாக்களுடைய நிலைப்பாடு இருக்குது, தொழுவிக்க தேவையில்லை, தொழுவிக்கிறது இல்லை. ஆனா ஒரு சாராருடைய நிலைப்பாடு இருக்குது, தொழுவிக்கணும். எப்படி நாங்க அப்படி தொழாம அடக்கம் செய்யலாம், அது தொழுவிக்கத்தான் வேணும். இப்ப ஜெமியத்துல்லமா உடைய ஃபத்வா குழு அந்த நிலைப்பாடு இருக்குது. வேற யாருக்கும் கண்ணியமாக இதுக்கு மாற்றமான கருத்துக்களை விரிக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் இது ஒரு இஃப்திலாஃபான மாற்று கருத்துள்ள ஃபத்வா உண்டு. இதுல கருத்து வேற்று மதிக்கும் கண்ணியமாக உலமாக்கல் இதுல மாற்று கருத்துள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் எரிப்பது என்பதுல மாற்று கருத்து வந்து கிடையாது. இப்ப வரக்கூடிய விஷயம், மார்க்க விஷயம் என்ன வருதுன்னா, எங்கள்கிட்ட கேட்கிறார்கள், இந்த சாம்பலை தூக்கி கடல்ல வைசவா, நாங்க நீ என்ன செஞ்சாலும் சரி, நாங்க எங்களுக்கு இதான் வேணும், நாங்க இந்த சாம்பல் எடுக்க மாட்டோம் என்று சொல்லிட்டு கோபத்துல வந்துடுறதா, என்ன செய்யறது என்ற ஒரு நிலைப்பாடு உண்டு. இப்ப வருகிறது, இத பேசி பேசி ரெண்டு பேருடைய மயத்து போயிருச்சு. அது அது எரிக்கவும் பட்டுருச்சு, அடக்கவும் படையில போ, கையில இருந்து போயிருச்சு. இப்ப உளமாக்கல் என்ற அடிப்படையில போராடி கொண்டிருக்கிறோம், ஜனாதிபதிக்கு போயிருக்கிறோம், பிரதமர்கிட்ட போயிருக்கிறோம், அதுக்குரிய மினிஸ்டர்கிட்ட போயிருக்கிறோம், அந்த ஜிஎம்ஓ கிட்ட போயிருக்கிறோம், ஜிஎம்ஓ இடத்துல நாடி இருக்கிறோம், உலமாக்கள், நாட்டுடைய முக்கியஸ்தர்கள், புத்திஜீவிகள், வழக்கறிஞர்கள், அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருச்சு. இப்ப அது கிடைக்கிறது இல்ல, அதுக்கிடையில 11ஆம் தேதி கெசட் வந்துருச்சு, அங்கு ரெண்டு ஜனாசா எரிக்கப்பட்டு விட்டது. அப்ப நான் ஜமீத்துல்லமாவுடைய ஃபத்வா குழு சேர்ந்து ஒரு தீர்மானத்துக்கு வரும். டெஸ்ட் பேபிக்கு என்ன கருத்து, இது எபார்ட் பண்றதுல கரு தரிச்சதுக்கு பிறகு அதை கலைக்கிறதுல மார்க்கத்தில் எங்க சரி அனுமதி இருக்குதான் பார்லிமெண்ட் கேட்குது, அதுக்கு பதில் கொடுக்கணும். ஹத்னாவுடைய விஷயத்துல தீர்மானம் என்னன்றத சொல்லணும். அப்ப இதுக்கு கலெக்டிவான, அல்ஹம்துலில்லாஹ், இந்த 20 வருஷ காலத்துல நான் ஒரு நிலைப்பாடு என்ற தனிப்பட்ட முறையில் எடுத்திருக்கிறேன். நான் எல்லா வகையிலையும் பலகீனமானவன் என்பதில் என்ன மாற்று கருத்து கிடையாது. அறிவிலையும் என்னுடைய எல்லா வகையிலையும் நான் பலகீனமானவன், அதுல மாற்று கருத்தே இல்லை. அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த பொறுப்பை தந்திருக்கிறான். இந்த பொறுப்பை தந்ததே இந்த உலமாக்கள், ஜமியத் உலமா என்பது இந்த நாட்டுடைய 100 வருஷத்தை அடையக்கூடிய ஒரு நிறுவனம். இதில் 13 தலைவர்கள் இந்த நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் வாழ்ந்திருக்கிறார்கள், பலரும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கபரை பிரகாசிக்க செய்வானாக, உயர்ந்த அந்தஸ்து நசீபாக்குவானாக. உயிர் வாழக்கூடியது தலைவராக இருந்தவர், இப்ப ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய முபாரக் ஹசத் அவர்கள், அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுப்பானாக. இப்ப நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்த ஒரு கலெக்டிவான டிசிஷன் தான். அதனது நாங்க இதுக்காக வேண்டி இப்ப சொல்றாங்க, எஃப்ஆர் நீங்க போங்க பதிவு செய்யுங்க. ஜமீத்துல்லமா எஃப்ஆர் ஒன்று பதிவு செய்வது என்பது அது முகமது ரிஸ்வியுடைய முடிவாக இருக்க மாட்டாது, எக்ஸிக்யூட்டிவ் உடைய முடிவாக இருக்கு. அதை பற்றி இந்த காலத்தில் எல்லாரும் கூடிக்கொள்ளவும் சிரமமாக இருக்குது. 11ஆம் தேதி கூடினா அதை பற்றி யோசிப்பார். ஆனா அதுக்காக வேண்டி மற்றவர்கள் பதிவு செய்யக்கூடாது, அதுக்கு நாங்கள் உதவியாக இருக்க மாட்டோம் என்ற நிலைப்பாடில், அதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ செஞ்சு கொண்டுதான் இருக்கிறோம், செய்யறதெல்லாம் சொல்றது இல்லை, சொல்ல தேவையும் இல்லை. அல்லாவுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். நிலைப்பாடுண்டு தெளிவாக எடுத்துட்டோம், இது ஹராம் தான், இதுல மாற்று கருத்து கிடையாது, இது கூடாது, இப்படி செய்யக்கூடாது, எந்த துனியாவும் இதுக்கு அனுமதிச்சு கிடையாது, இது உம்மத்துடைய இஜ்மா, இதுதான் நிலைப்பாடு. ஆனால் இப்ப இந்த நாட்டில் மட்டும்தான் 180 நாட்டுக்கும் வித்தியாசமாக இருக்க கொல, நான் இதை தூக்கி வீசிட்டு வாரதா, இதை எடுத்து அடக்கம் செய்யறதா என்றது மட்டும்தான் இங்க உள்ள பிரச்சனை. இங்கின ஒரு குர்ஆனை பத்த வச்சா, ஏன் குர்ஆன் வந்து தண்ணி உளுந்துருச்சு, அது ஓதக்கூடிய நிலையில இல்லை, உக்கி போயிருச்சு. இப்ப இந்த குர்ஆனை கொண்டு போயிட்டு எரிக்கணும். எரிச்சா கொண்டு போயிட்டு ரோட்ல வீசுறதா, கான்ல போடுறதா, அத என்ன செய்யணும்? அதை கொண்டு போயிட்டு கண்ணியமானவர்ல அடக்கம் செய்யணும். இதே போலதான் ஒரு நெருப்பு பத்தி இன்னைக்கு சென்ற ரெண்டு நாளைக்கு முன்பு இந்தியால ஒரு பெரிய ஆபத்துல கேஸ்ல வந்து மக்கள் மௌத்தாகிட்டார்கள், இறந்து போனார்கள். சாம்பல் தான் கிடைக்குது, அப்ப தூக்கி தண்ணி அள்ளி போட்டு கான்ல போட்டு வீசுறதா? அல்லாஹ் புல்லரிக்குது. இதை பத்தி கேட்கும் பொழுது மேரெல்லாம் கூசுகிறது. ஏன் எங்களுடைய சமூகம் இதை விளங்காம இருக்கிறாங்க என்பதுதான் பெரிய கவலையாக இருக்கு. இங்க உலமாக்கள பொறுப்பு தான் இந்த விஷயத்துல மார்க்கத்தை சொல்லி கொடுத்து. எனக்கிட்ட ஹராமான பணம் இருக்குது என்னன்னு யாருக்கிட்ட கேட்பீங்க? உலமாக்கள்கிட்ட கேட்பீங்க. ஹராமான பணத்தை நீ தின்னு சொல்றதா, ஹராமானத்தை பத்தி எரிச்சு போடுன்னு சொல்றதா? ஹராமான பணத்தை நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு உலமாக்கள் சொல்லுவாங்க, ஃபத்வா கொடுத்திருக்கிறோம், ஃபத்வா தெளிவாக இருக்குது, இது என்ன செய்யணும், நீங்க உங்களுக்கு பாவிக்க கூடாது, அது கொடுத்து போடணும். கொடுத்து போடணும்னா அல்லாஹ்க்கு கொடுக்கிறது, அல்லாஹ் அழகானவன், அழகத்தானே விரும்புகிறான். அல்லாஹு தஆலா சுத்தத்தை தான தர்மமாக கொடுக்கணும், ஹராத்தை கொண்டு போயிட்டு கொடுக்கிறதா? இல்ல, தர்மத்துடைய நீயத்தும் வைக்க வேண்டாம், சும்மா போயிட்டு கொடுத்துருங்க, போயிட்டு கொடுத்துருங்க. அப்ப ஒரு 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 இக்கட்டான நேரத்தில் உள்ள ஃபத்வா என்பது வேறு. டெஸ்டிவ் பேபி என்பது ஒரு இக்கட்டானது, இயற்கையான வாழ்க்கை தான் சிறப்பானது. ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களுக்கு புள்ள கிடைக்க இல்லை, அவர்கள் அதனால கை செய்தப்படவில்லை. எங்களோட தாய்மார்கள் மிச்ச பேர் இருக்கிறாங்க, நான் டெஸ்டிவ் பேபி செய்ய மாட்டேன். சிலர் இதை செய்ய விரும்புறாங்க. அப்ப அதுக்கு மார்க்கம் என்னன்னு சொல்லி கொடுத்தா என்ன, நீ அப்படி சொன்னான்னு கேட்கறது இல்ல புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனம், புத்தி உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்றா, மாஷால்லா இந்த மார்க்கம் எவ்வளவு விசாலமானதா. அப்ப உலமாக்கள் பாக்குறாங்க, எங்களுக்கு ஒரு கடமைப்பாடு உண்டு, வருது இல்லையா, குர்ஆன் சொல்லுதல்லவா, நபியுடைய காலத்துல சாம்பல் உண்டு யாரும் கொண்டு போயிட்டு கொடுக்கல, அப்படி ஒன்று நடக்கல, சஹாபாக்கள்ட காலத்தில் அப்படி ஒன்று இருக்கல. ஆனா சஹாபாக்கள்ட காலத்தில் என்ன இருந்திருக்குது? உமர் ரதி அல்லாண்ட காலத்துல, உமர் ரதி அல்லாண்ட காலத்துல என்ன இருந்திருக்குதுன்னா, உமர் ரதி அல்லாண்ட காலத்துல ஒரு ஒரு உடல் பகுதி ஒரு தலையாக இருக்கலாம், ஒரு கை ஒரு துண்டு கை, ஒரு ஒரு தலை பகுதி வந்து சேருது. அப்ப அதுக்கு அதை குல்பாட்டுங்க, அதை கஃபன் செய்யுங்க, அதை கொண்டு போயிட்டு அடக்கம் செய்யுங்க, அது தூக்கி வீசுங்கல்ல. உயிரோடு இருக்கக்குள்ள லாக்கத்தரெல்லாம் அந்த நிலைமை வரக்கூடாது. ஒரு மனிதனுடைய எப்படி நெகத்தை வெட்டினா அதை புதைக்கணுமோ, அதிகமானவர்களுடைய கால் வெட்டப்படுகிறது, அந்த கால் வெட்டப்படக்கூடிய இடத்துல அதையும் கண்ணியமாக ஒரு புடவையில சுத்தி கொண்டு போய் தான் அடக்கம் செய்யணும். இதே போல ஒரு குழந்தை இறந்து போகிறது, அந்த ஒரு குழந்தை இறந்து போகக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தையையும் இப்படிதான் செய்யணும் என்றதுதான் எங்களுடைய மிக தெளிவான மார்க்க வழிகாட்டலாக இருக்கிறது. இப்ப இந்த விஷயத்துல எப்படி நடந்து கொள்வது என்ற இந்த வழிகாட்டல் வரக்கூடிய நேரத்தில் உலமாக்கள் இதுக்கு கவலையோட தான், யாரும் சந்தோஷத்தோட எல்லா ஃபத்வாவும் சந்தோஷத்தோடு கொடுக்கறது இல்லை. சிலர் வந்து மார்க்கத்தில் மிக மோசமாக இருக்கிறார்கள், பாவிகளாக இருக்கிறார். வாழ்க்கையில தொழுந்ததாக அந்த மஹல்லாவாசிகள் சொல்றாங்க, தொழுந்ததாகவே காண இல்லை. அவன் குடியிலையும் போதையிலையும் இதிலேயும் தான் அவன் திருமணம் முடிச்சிருக்கிறான், வேறொண்டு. ஆனா அவன் முஸ்லீம், அவன் பாவத்திலே தான் வாழ்ந்திருக்கிறான், அவன் முடிச்சதே வேறவர்களோட தான் வாழ்ந்திருக்கிறான். இப்ப இவன் அடக்கம் செய்யுங்க என்னண்டு எங்கள்கிட்ட வந்து ஃபத்வா கேட்கக்குள்ள எங்களுக்கு எங்கேயும் இடம் கிடைக்கதில்ல, அவரை கொண்டு போயிட்டு ஒரு ஒதுக்கமான இடத்துல அடக்கம் செய்யுங்க, இல்ல அவரை கண்ணியமாக அடக்கம் செய்யுங்க. நாங்க ஃபத்வா எழுதக்குல, நாங்க வித்வான்கள் அல்ல, நாங்க யாருக்கும் சொர்க்கத்தை நரகத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் அல்ல. எங்கட வேலை அதுக்கு வழிகாட்டுறது மட்டும்தான். நரக்கபுள் பஹர், யாரும் சொல்ல, நாங்க கடல் பிரயாணம் செய்கிறோம், நாங்க கடல் தண்ணீர்ல உதவி கேளுமான்னு கேட்டார்கள். அவர்கள் அத்தகூரமாக அதனுடைய தண்ணீர் சுத்தம், அதனுடைய செத்ததையும் நீங்க சாப்பிடலாம், மீன் செத்து இருந்தாலும் சாப்பிடலாம் என்ற அந்த தீர்ப்பை இமாம் ஷாஃபி ரஹ்மல்லா அவர்கள் எடுக்கிறார்கள். விமானத்துல பிரயாணிக்கிறோம், நபியவர்களுடைய காலத்துல விமானம் இருக்குல்ல, நபியவர்களுடைய காலத்தில் விமானம் இல்லாத நேரத்தில் என்ன மாதிரி அப்ப தொழுகிறது இல்லையா? தொழுகத்தையே விமானத்தில் அப்ப தொழ தேவையில்லை இல்ல, அங்கேயும் தொழதான் வேணும். இந்த கால் வருகிறது, மக்கள் சொல்கிறார்கள் நான் இந்த நாட்டில் இருக்கிறோம், அங்க சூரியன் மறையதே இல்லை, அப்ப நான் எப்படி சொல்றேன், எப்படி தொழணும்? அங்க தொழுகிறதுக்குரிய முறை. ஒரு மனிதருக்கு பொதுவும் எடுக்க இயலாது, தயமமும் செய்ய இயலாது. அவர் தொழணும் ஆண்டு கேட்டா கட்டாயம் தொழணும். அது பொதுவும் இல்லாம தயமும் இல்லாம எப்படி தொழுறது? தொழுவ தேவையில்லை. தொழுக தேவை இல்லை என்பது மார்க்கம் அல்ல, தொழுவதுதான் மார்க்கம். அதை அல்லாஹு அக்பர். இதுதான் எங்களுடைய மார்க்கத்துடைய மிக தெளிவான நிலைப்பாடு. ஆக நான் இந்த ரெண்டு குடும்பத்தையும் இன்று தொடர்பு கொண்டு கேட்ட நேரத்தில் அந்த ரெண்டு பேரும் இந்த இமோஷன், நாங்களும் அப்படித்தான் இருந்தோம். 29 தேதி இந்த கேள்விப்படக்கூட எங்களுக்கு சரியான கவலையாக இருந்துச்சு, என்ன செய்யறது, இது எடுக்கிறதா இல்லையா, இதுக்கு போராடுறதா இல்லையா. அப்ப நாங்க எல்லாரும் இருந்து உலமாக்கர் கலெக்டிவாக ஒரு மசூரா செய்து இது ரெண்டு வகையாக இது அணுகப்படணும். ஒரு ஜனநாயக நாடுகள்ல உலகமெல்லாம் இந்த நாட்டுக்கு வேண்டிக் கொண்டிருக்கிறது, இதை நீங்க செய்யுங்க என்று சொல்லி அப்ப இந்த ஜிஎம்ஓ வந்து ஒரு வேறு நிலைப்பாட்டில் இருக்கிறார். தலைவரும் நாட்டுடைய ஜனாதிபதியும் பிரைம் மினிஸ்டரும் சொல்லிட்டாங்க இது மெடிக்கல் ரிசர்ச் சம்பந்தப்பட்டது. அப்ப எங்கட மெடிக்கல் டீம் இதுக்காக போராடி கொண்டிருக்க கூட மத்த சைட கவனிப்பது உலமாக்களுடைய, இந்த நாட்டுடைய முக்கியஸ்தர்களுடைய, ஃபெடரேஷன்களுடைய பொறுப்பாக இருக்குது. அல்லாஹ் மேலான கூலியை கொடுக்கட்டும் நான் நினைக்கிறேன். எல்லாருமே இதுல கவலையில தான் இருக்கிறீங்க, ஆனா நீங்க கவலைப்படுறேன் என்று சொல்லி மற்றவர்களை நிந்திக்க, நோவிக்க, உலமாக்களை விமர்சிக்க, இதில் பத்தி மார்க்கம் சொல்லக்கூடியவர்களை தவறாக பேசக்கூடியதை தயவுசெய்து நிப்பாட்டுங்க. இப்ப இதுக்கு நாங்க என்ன நிலைப்பாடு எடுப்போம் என்று சொன்னா, இதுக்கு மிக தெளிவான நிலைப்பாடு எடுப்போம். ஒன்னாவது, இந்த சகோதரர் ஜமாலுக்கும் இந்த ஜூனுஸுக்கும் இப்ப மையத்தை கபரொண்டு கிடையாது. அதுக்கு பிறகு அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு, சகோதரர் உம்ரிதுக்கு அதுக்கு பிறகு வந்தவர்களுக்கு கபரொண்டு இருக்குது. இந்த வாப்பாட மையத்தை நான் எனக்கு அது எரிக்கப்பட்டது தான், ஆனால் இதை நாங்கள் அடக்கம் செய்திருக்கிறோமே, நான் தொழுக போகக்கூடிய நேரத்தில் அதுக்கு போயிட்டு எனக்கு ஜியாரத் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. நான் கண்டிக்கு போனா என் அப்பா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், என் வாப்பா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், என் தாய் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, என் கை குழந்த 14 கை குழந்த அடக்கம் செய்யப்பட்டிருக்குது, அது கட்டுக்கலையுடைய மையவாடில் இருக்குது. எனக்கு போன அவர்களுக்கு அஸ்ஸலாம் அலைக்கும் யா அஹ்லல் குபூர், அந்தும் சலஃப் நான் ஹம்துபில் அசர், எனக்கு அந்த மையவாடிக்கு போய் அங்கே துவா செய்யக்கூடிய பாக்கியம் ஒன்று இருக்குதே என்றது இருக்குதே. இந்த ரெண்டு பேருக்கும் அது இல்லாமல் ஆக்கிட்டோமே. நாங்க இதை பத்தி பேசி பேசி எதை பேசணுமோ தெரியாத ஒரு சமூகமாக இருக்கிறோமே. அதை போயிட்டு வேற எங்கேயோ குத்தி 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 அதை மற்றவர்களை உரிய விஷயத்தை அடையாம வேற திசையில போகக்கூடிய சைத்தானியத்தான முறையில தான் எங்களுடைய அணுகுமுறைகள் போய்கொண்டிருக்கு. இது எப்படி என்று சொன்னா, இந்த காபத்துல்லால தவாஃப் செய்யறதுக்கு எனக்கிட்ட ஹலாலான உடுப்பில்ல, ஜாஹிலியத்துடைய காலத்தில் ஹலாலான உடுப்பில்ல என்று சொல்லி ஷைத்தான் சொல்லி கொடுத்தா ஹலாலான உடுப்பில்லன்னா நேக்கடாக தவாஃப் செய்ய, நேக்கடாக தவாஃப் செஞ்சாங்க. ஏன்? உலமாக்களுடைய வழிகாட்டல் இல்லாத காரணத்துல நேக்கடாக தவாஃப் செய்ய போயிட்டு கடைசியில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய மாளிகையில ஜினால ஈடுபட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களை சிலைகளாக மாத்தினார். மார்க்க வழிகாட்டல் இல்லாம போனமுண்டா அங்க வழி தவறிதான் போகும். யாரும் சொல்லல சந்தோஷத்துல நீ இத செய்ய, யாரும் சொல்லல டெஸ்ட் போய் சந்தோஷத்துல செய்யுங்க என்று சொல்லி, அவங்களோட கஷ்டம் அதுக்கு பரிகாரம். யாரும் ஹராமான பணத்தை திரட்டிட்டு வான்னு சொல்லல, நீ திரட்டிட்டு வந்துட்டா இதை தூக்கி எரியறதா, கடல்ல வீசுறதா, எரிக்கிறதா, இல்ல எரிக்காத கொண்டு போய் கொடுத்துரு, சதக்காட நீயத்து வைக்காத உனக்கு கூலி கிடைக்கும். இதே போல எரிச்சிட்டாங்க இந்த நாட்டில், உலகமே வேண்டிக் கொண்டிருக்குது, நாங்களும் அவர்கள்ட்ட சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நேத்து அனுப்புறோம், நாளைக்கும் அனுப்புவோம். தாராளமாக சில சகோதரர்கள் கோர்ட்டுக்கு போறார்கள், எங்கட பூர்ண ஒத்துழைப்பு துவா இருக்கிறது. ஜனநாயக முறையில யாருக்கும் போகலாம், செய்யலாம், தான் செய்யுங்க. முறையாக செய்யுங்க, கூட்டு மஷூராவோட செய்யுங்க. நாலு பேர் கொண்ட ஒரு டீம் இருக்கிறாங்க, அந்த டீமை போய் சந்திங்க. அதுல பிசிஸ் இருக்கிறாங்க, சட்டத்தரணிகள் இருக்கிறாங்க, அவங்களோட மஷூரா செய்யுங்க, நாங்களும் அவங்களோட மஷூரா செய்வோம். ஒருவர் வந்து நீ செய் நான் செய் என்று சொன்னா அவர் சொல்றதுக்காக வேண்டி, நீ பேஸ்புக்ல போட்டதுக்காக வேண்டி இதெல்லாம் செய்ய இயலாது. இப்ப இந்த வழிகாட்டல் என்ன சொல்லும் என்று சொன்னா, வழிகாட்டல் மிக தெளிவாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் சுனன் அபிதாவுதுல பதிவாக இருக்கிறது. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் குல் இப்னு ஆதம் தாக்குல் அர்த் இல்லா அஜபத் தம் மின்ஹு குலிக வஃபி யுர்கப். ஒவ்வொரு ஆதமின் மகனும் மரணித்த பின் அவனது முழு உடலையும் பூமி சாப்பிட்டு விடுகின்றது. அஜபுத் தம் என்னும் அவனது வால் எலும்பின் அந்த துணுப்பகுதியை தவிர அதிலிருந்தே அவன் படைக்கப்பட்டான், அதிலிருந்தே மேலும் அதிலிருந்தே அவன் மீண்டும் உருவாக்கப்படுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இன்னொரு ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம்ல 2295 பதிவாக இருக்கிறது. இன்னஃபில் இன்சானே அத்மன் லா தக்குல் அர்து அபதன், ஒரு நாளும் பூமி அதை சாப்பிட மாட்டான். மனித உடலில் ஒரு எலும்புள்ளது, அதை ஒருபோதும் பூமி சாப்பிடாது. அதிலிருந்தே மறுமை நாளில் அவனது முழு உடலும் மீண்டும் புதிதாக உருவாக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது அந்த எலும்பு அல்லாஹ்வின் தூதரே என்று அவர்கள் சுற்றிருந்தோர் கேட்டார்கள். அந்த முள்ளந்தண்டுக்குரிய ஒரு எலும்புதான் அது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தகனம் செய்யப்பட்ட உடலின் சாம்பலை எடுத்து அடக்கம் செய்வது அவசியம் என்று உலகத்தில் உள்ள எல்லா ஃபத்வா குழுக்களும் ஃபத்வா அமைப்புகள் சமகால மார்க்க அறிஞர்களும் ஃபத்வா வழங்கி உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அப்ப இந்த இதுலதான் ஜமியத்துல்லாஹ் இந்த வழிகாட்டலை கொடுத்திருக்கிறது. அதனால இது அல்லாஹ்வுக்காக வேண்டி மேலும் மேலும் இதை விமர்சிக்கிறதை விட்டுட்டு நான் பொதுவாக எனக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறேன். எனக்கு பல கால் வரும், பலரும் சந்திப்பார்கள், வந்து சொல்லுவாங்க ஹஜரத் மன்னிச்சுக்கோங்க, ஹஜரத் மன்னிச்சுக்கோங்க, நான் போன மாசம் இப்படி பேசினேன், 2 மாசத்துக்கு முதல் இப்படி பேசினேன், போன வருஷம் இப்படி பேசினேன், இப்ப நான் இதை விளங்கிட்டேன். இப்ப உனக்கு சந்தேகம் இருந்தா நீ வா, கண்ணியமாக வாங்க. யாருமே மலக்குகள் அல்ல, தூய்மையானவர்கள் அல்ல, தவறிழைக்கக்கூடியவர். இஜ்திஹாதுடைய தவறு ஒரு மனிதனால ஏற்படுத்தா அதுக்கு நன்மை தான் இருக்கிறது. இங்க இதை கொண்டு போயிட்டு வேற கருத்துக்களை கொடுத்து இந்த விஷயங்களை செய்யாம தயவு செய்து செய்ய வேண்டிய காரியத்துல எல்லாரும் ஈடுபடுங்க. பின்னால வந்த உம்ரிதாஜாருக்கு இன்றைக்கு ஒரு மையவாடி இருக்குது, அதுக்கு புலுள்ளவர்களுக்கு மையவாடி இருக்குது. அதுவும் யாரும் இப்படியான ஒரு நிலைமை வரக்கூடாது. அப்படி வந்தாலும் அது முட்டில எல்லாம் கொண்டு போயிட்டு அடக்கம் செய்யறதில்லை, அதையும் அழகாக ஒரு புடவையில வைத்து கண்ணியமான முறையில எப்படி அடக்கிறோமோ. ஒரு சின்ன புள்ள ஒரு 4 மாசத்துல ஒரு சதக்கட்டியோண்டு விழுகிறது, ஒரு புள்ள உயிரோட பிறந்த உடனே மௌத்தாகி விட்டது, அது 6 மாசத்துல 8 மாசத்துல. இப்ப அதை எப்படி போயிட்டு அடக்கம் செய்வீங்க? ஒருவருடைய தலை மட்டும்தான் கிடைச்சிட்டு அதை எப்படி அடக்கம் செய்வீங்க? அந்த முறைகளை பேணி அது அதை முறையாக கஃபன் செய்து கொண்டு போய் அதை தொழுவித்து அடக்கம் செய்யறதுதான் எங்களோட கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய இன்றைய அந்த முதல் மையத்துக்கு அவருடைய மகனோடு நான் பேசும் பொழுது அவர் சொல்கிறார், எங்களுக்கு யாருக்கும் அந்த தொழுவிக்க கூட போ கிடைக்கல. 2வது மையத்துக்கு தொழுவிக்க போனார்கள், ஆனா முதலும் 2ம் அவர்களுடைய அந்த சாம்பல் கிடைக்கல. 3வதுக்கும் 4வதுக்கு தான் அது கிடைச்சிருக்குது. இந்த நேரத்துல மிக பணிவாக நான் என்றால் என்னோட யாரெல்லாம் மனக்கசப்பாக இருக்கிறார்களோ இந்த ரமதானுடைய காலத்துல உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து தெரியாம விஷயங்களை பேசி பாவத்தாளிகளாக வேண்டாம். எதுவும் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா எழுதுங்க, இமெயில் பண்ணுங்க, வாங்க உட்கார்ந்து பேசுங்க, தெளிவு பெறுங்க. அல்ஹம்துலில்லாஹ் பல விஷயங்கள், இன்று பேசின பல விஷயங்கள் கூட நான் பலதையும் அடக்கிதான் பேச வேண்டியிருக்கிறது. எல்லாத்தையுமே இந்த 45 நிமிஷத்துல சொல்லிவிடவும் முடியாது. அப்படி எல்லாம் சொல்றது மார்க்கம் இல்லை. மிக தெளிவான ஒரு என்ற சக்திக்கேற்ப சில விஷயங்களை முன்வைச்சிருக்கிறேன். ஃபர்து கிஃபாயா என்பது அந்த அந்த உடம்புடைய ஒன்று கிடைச்சாலும் அதை எடுத்து அடக்கிறது தான், ஒரு பகுதி கிடைச்சாலும் அடக்கிறது தான். அதே போல அது ஒரு சாம்பலாக நிச்சயமாக அது இப்படி வரக்கூடாது, இந்த சட்டம் மாற்றப்படணும். அப்படி கிடைச்சாலும் அதை அடக்கிறது தான் எங்களுக்குள்ள முறையை தவிர அதுல விவாதம் தர்க்கம் அல்ல என்பதை வேண்டிக் கொண்டு, யாரெல்லாம் என்ன நோவிக்கக்கூடிய வார்த்தைகளை இந்த வாட்ஸ்அப்புகள்ல இந்த பேஸ்புக்கில் செய்றீங்களோ உங்களுக்கு நான் என்னுடைய உள்ளத்தால துவா செய்கிறேன். அல்லாஹ் தாலா உங்களுக்கு மேலான கூலிய நீங்க நல்லெண்ணத்தோடு செஞ்சிருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு கூலிய தரணும் என்று நான் அல்லாஹ் இடத்துல பிரார்த்திக்கிறேன். இது எல்லாரும் சேர்ந்து இந்த காலம் சோதனையான காலம். இந்த COVID-19 எங்கட காலத்துல இதை விட ஒரு சோதனையான ஒன்றை நாங்க பாக்குறதுக்கு இல்லை. இது போல ஒன்று எங்கட வாழ்க்கையில வரக்கூடாது. அதனால இந்த காலத்திலையும் இந்த விவாதம் தர்க்கம் சர்ச்சை இதுகளில் ஈடுபடாம உலமாக்கள் கூட்டாக தனிப்பட்ட ஒருவர் எடுக்கிற தீர்மானம் அல்ல, கூட்டாக எடுக்கக்கூடிய தீர்மானம். ஜமியத்துலமா ஃபத்வா குழுன்னு சொன்னது 40 பேரை கொண்டதை மிக விரிவான ஆய்வுகளுக்கு பிறகுதான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தீர்மானிக்கப்படக்கூடியது. அதுல யுனானிமஸ்லி அல்ஹம்துலில்லாஹ் 300 சொச்ச ஃபத்வாக்கள் வெளியாகி இருக்கிறோம் நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஒரு வருஷத்துக்கு 2000-3000 ரமதான்ல மட்டும் 1800 ஃபத்வாக்கள், ஒரு வருஷத்துக்கு 3000 ஃபத்வாக்களை டெலிபோன்ல இமெயில்ல ஹெல்ப் பண்ணி இந்த நாட்டு மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறோம். அதனால எல்லாரும் ஒன்றுபற்று அழகாக செயல்பட வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீனா.